வாழ்க வளமுடன். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் 104.6 என்கின்ற பண்பலை வரிசையில் வந்து சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை அன்று மாலை 5:30 6:30 வரை நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் பெயர் தமிழ் இலக்கியம் என்பதனால் தமிழில் இலக்கை இயம்பும் நிகழ்ச்சியாகவும், உங்களுக்கு புதிய கருத்துக்களை புதிய புதிய பரிமாணங்களாக தரும் நிகழ்ச்சியாகவும், தமிழகத்தின் கிராமங்களில் வாழும் தமிழ் இலக்கியம் சொல்லாடல் வகைகளை உங்களுக்கும் தரும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். சரி, இந்த வார நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இன்று காலமேகப்புலவரின் பற்றி திரு அலெக்ஸ் அவர்கள் 3 பாடல்களில் விளக்கித் தருகின்றார். அதற்கு அடுத்தாற்போல் குமுதம் அவர்கள் பீஷ்மரின் பெயர் காரணம் தேவதத்தன் பீஷ்மன் ஆன கதையை நமக்கு அறியத் தருகின்றார். அதைத் தொடர்ந்து தாடகை படலத்தில் நல்ல சில பாடல்களை நமக்கு எடுத்து ஆராய்ந்து நமக்கு தரவழைகின்றார் ஹாமில்டன் மருத்துவர் திரு ரவீந்திரநாத் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோமா? நன்றி.
வணக்கம். இந்த வாரம் காலமேக புலவரின் மூன்று பாடல்களுக்கு விளக்கத்தோடு கூற விரும்புகிறேன். தன் பொருளை வழிப்பறி செய்த ஊரை புலவர் காலமேகம் சபிக்கிறார். இதில் முதல் பாடல், கோளார் இருக்கும் ஊர், கோள் கரவு கற்ற ஊர், காளைகளாய் நின்று கதரும் ஊர், நாளையே விண்மாறி அற்று வெளுத்து மிக கருத்து மண்வாரி பெய்க இந்த வான். இவ்வாறாக சபிக்கிறார். அதன் விளக்கம், வழிப்பறி செய்யும் கோளார் இருக்கும் ஊர், பிடுங்கிக் கொள்ளும் திருட்டு தொழிலை கற்ற ஊர், காளைகளாய் ஆண்கள் நின்று கதரும் ஊர், இந்த ஊர் நாளை முதல் விண் பொழியும் மாறி அற்று வெளுத்து போகட்டும், வானம் கருத்து மண்மலை பொழியட்டும் என்று சபிக்கிறார். இதற்கு மண்மாரி என்பது சூறாவளி, டிராபிக்கல் சைக்ளோன் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம் அல்லவா, அதற்கு ஈடான தமிழ் வார்த்தை. இரண்டாவது பாடல், ஜாதி பெயர்களின் அடுக்கால் சிவபெருமானின் ஊர்வலம் வரும் காட்சி அவரால் போற்றப்படுகிறது. அதன் பாடல், வாணியன் பாடிட வண்ணான் சுமக்க, வடுகன் செட்டி சேனியன் போற்ற, கடல் பள்ளி முன் தொல தீங்கரும்பை கோணியன் வாழ்த்த, கருமான் துயில் தன்னை கொண்டு அணிந்த வேணியன் ஆனவன் தட்டான் புறப்பட்ட வேடிக்கையே. இவ்வாறு அந்த பாடல் வருகிறது. வாணியன் பாடினான், வண்ணான் சுமந்து சென்றான், வடுகன் செட்டி சேனியன் ஆகியோர் போற்றினர், கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் திருமால் முன்னே தொழுது கொண்டு சென்றான், யார் இனிய கரும்பாகிய சிவனை, கோணத் தெய்வங்கள் வாழ்த்தின, கருமான் துயில் கொடி பிடித்து கொண்டு சென்றான், சடாமுடி திரித்த சிவபெருமான் அவர்களின் சொல்லை தட்டாமல் உலா புறப்பட்ட வேடிக்கை இதுதான் என்று பாடுகிறார். இதில் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, எல்லா சாதியினரும் சிவபெருமானை வழிபட்டனர் என்பதற்கு ஒரு மிகுந்த உதாரணமான பாடல். இப்பாடலில் நான் கற்ற புதிய வார்த்தை வேணியன். வேணியன் என்பது சிவனை குறிக்கிறது. மூன்றாம் பாடல், திருப்பனந்தாள் கோவில், அது ஒரு சோழ நாட்டில் உள்ள கோவில். திருப்பனந்தாள் ஊரில் வாழ்ந்த பட்டன் என்பவர் கோவிலில் படைப்பவர்கள், கோவில் படைப்பவன், உணவு வழங்கும் வள்ளலாகவும் விளங்கிய செய்தியை காலமேக புலவர் இந்த பாடலில் போற்றியுள்ளார். பாடல், விண் நீரும் வற்றி புவி நீரும் வற்றி, விரும்பும் மழை நீர் தண்ணீரும் வற்றி, புலவோர் தவிக்கிற காலத்திலேயே உன்னீர் உன்னீர் என்று உபசாரம் சொல்லி உபசரித்து தண்ணீரும் சோறும் தருவான் திருப்பனந்தால் பட்டனே என்று பாடுகிறார். இதற்கு, விண்ணீராகிய ஈரப்பதம் பற்றி, நிலத்தடி நீரும் பற்றி, உயிரினம் விரும்பும் மழை தண்ணீரும் பற்றி, புலவர்கள் தவிக்கிற காலத்திலேயே தண்ணீர் தண்ணீர் என்று உன்னீர் உன்னீர் என்று உபசாரம் சொல்லி உபசரித்து தண்ணீரும் சோறும் தருவான் திருப்பனந்தால் பட்டனே என்று அவரை புகழ்ந்து அங்கு கோவில் படைப்பவர்களை புகழ்ந்து பாடுகிறார். தமிழோடு பழகுவோம். நன்றி.
வணக்கம். இன்று இந்த பதிப்பில் மகாபாரதத்தின் மனித வாழ்க்கையின் ஒரு தத்துவத்தை உணர்த்தும் கதையை இங்கு பார்ப்போம். ஒரு சமயம் சந்தன மன்னன் வேட்டையாடப் போனான். அங்கே அற்புதமான அழகே வடிவான ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் நிற்கின்ற திசையில் இருந்து வாசனை மிகுதியாக இருந்தது. வாசனை வரும் திக்கு நோக்கிச் சென்று, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவள் சொன்னாள், என்னுடைய பெயர் யோசனகண்டி என்பது. மன்னா, தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய உச்சி சர்வர் என்னுடைய தந்தை ஆவார். அவர் மீனவ தலைவர், அவருடைய வளர்ப்பு மகள் தான் நான் என்றாள். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்கின்றான் மன்னன். அவள் தெரிவித்தாள், என்னுடைய தந்தையினிடத்தில் தான் கேட்க வேண்டும், தங்கள் கட்டளைக்கு கீழ்படுகின்றேன். என்னுடைய தந்தை மீனவர் தலைவர் உச்சி சர்வரை நீங்கள் கேட்க வேண்டும் என்றாள். உடனே சந்தனு மன்னன் தன்னுடைய தேர்ப்பாகனை அழைத்து, நீ உடனடியாக போய் அந்த உச்சி சர்வரை பார்த்து அவனுடைய மகள் யோசன கண்டியை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டு வா என்றான். தேர்ப்பாகனுக்கு வியப்பு இருந்தாலும் அவன் புறப்பட்டு உச்சி சர்வர் குடிசை வாசலுக்கு போய் நின்றான். உச்சி சர்வருக்கு வியப்பு. நாளாடும் மன்னனின் தேர்ப்பாகன் தன்னுடைய குடிசையின் வாசலில் வந்து நிற்பதை பார்த்து அவன் வியந்து போய், அரசனின் விருப்பத்தை அறிந்து இது என் பரம பாக்கியம் என உள்ளம் பூரித்து சொல்கின்றான். நாடாளுகின்ற மன்னன் என்னுடைய கீழான குலத்தில் பிறந்திருக்கின்ற மகளை மனம் முடிக்க கேட்பது என்பது எனக்கு மிக வியப்பாக இருக்கின்றது. அதுவும் சாதாரண மன்னனா சந்தனு? மனோ புதன் யயாதி குரு பொருள் என்கின்ற மாமன்னர்கள் பரம்பரையில் வந்திருக்கும் சந்தனு என்னுடைய கீழான குலத்தில் பிறந்திருக்கும் என் மகளை திருமணம் செய்ய சம்மதிப்பது எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு பெரிய தராசில் ஒரு தட்டில் பெரிய இமயமலையை வைத்து மற்றொரு தட்டில் ஒரு அணுவை வைப்பது மாதிரி இருக்கின்றது. பூரூவின் மரபில் பிறந்த நின் கோமகன் என் பொன் குலமகள் புயம் பொருந்துதல் மேருவும் அணுவும் நிகர்க்கமாக உட்கும். ஆனால் மன்னருக்கு ஏற்கனவே தேவவிரதன் என்ற மகன் இருக்கின்றான் அல்லவா? மன்னருக்கு பிறகு தேவவிரதனுக்குத்தானே அரசாட்சி கிடைக்கும். அப்படியென்றால் என் மகளை திருமணம் செய்து கொண்டால் அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு அரசாட்சி கிடைக்காது அல்லவா? ஆனால் நான் சொல்லும் நிபந்தனையை மன்னனிடம் போய் சொல் என்றான். அது என்ன நிபந்தனை? உச்சிசர்வர் சொன்னார், என் மகளுக்கு பிறக்கும் மகனுக்கு அரசாட்சி கொடுப்பதாக இருந்தால் என் மகளை அரசருக்கு மனம் முடிக்க சம்மதிக்கின்றேன் என்றான். தேப்பாகன் உச்சிசர்வர் சொன்னதை மன்னனிடம் சொல்கின்றான். இப்பொழுது சந்தனு மன்னன் உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டம். அவனுக்கு தேவவிரதன் மீது பாசமும் இருக்கின்றது. அதே சமயம் யோசன கண்டியின் மீது காதலும் இருக்கின்றது. அவன் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் திகைக்கின்றான். ஆனாலும் தேவவிரதனிடத்தில் உள்ள பாசத்தால் யோசகண்டி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வா என்று தேர்ப்பாகனிடத்தில் சொல்கின்றான். தேவவிரதனை தவிர வேறு யாருக்கும் அரசாட்சி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். உச்சிசர்வர் தன் மகளுக்கு அரசாட்சி வேண்டும் என்று தேர்ப்பாகன் மூலம் அறிந்த தேவவிரதன் நேரே புறப்பட்டு உச்சிசர்வர் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றான். உச்சிசர்வருக்கு பெரும் நடுக்கம். நாடாளும் மன்னனுக்கு மகன், பிற்காலத்து அரசன், என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் தாங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு காத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவனை வணங்கினான். தேவவிரதன் சொன்னான், உச்சிசர்வரே, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உன்னை எப்படி நினைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா? நீ எனக்கு பாட்டன், விளங்கவில்லையா? என்னுடைய தாயின் பெயர் கங்கை. ஆனால் இன்று முதல் என் தாய் யார் தெரியுமா? யோசன கண்டி. உச்சிசர்வரே, உம்மை என் தாத்தாவாகவும் உன் மகளை என் தாயாகவும் நினைத்து இங்கு வந்திருக்கின்றேன். உன்னுடைய நிபந்தனை அறிவேன். அதாவது, ஏற்கனவே மன்னருக்கு நான் ஒருவன் மகனாக இருப்பதால் அரசாட்சி எனக்குத்தானே வரும். உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தால் உன் மகளுக்கு பிறக்கும் மகனுக்கு அரச பட்டம் கிடைக்காதே என்பதுதானே உன் கவலை? அந்த கவலையை உன் உள்ளத்தில் இருந்து நீக்கிவிடு. உச்சிசர்வழே, இதோ பார், ஓலை எழுதி எடுத்து வந்திருக்கின்றேன். இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கின்றேன் என்றால், என்னுடைய தந்தைக்கும் யோசன கண்டிக்கும் திருமணம் நடந்து அவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே அரசு பங்கு உண்டு. அதில் எனக்கு எள்ளளவு கூட உரிமை இல்லை என்று ஓலை எழுதி எடுத்து வந்திருக்கின்றேன். இன்னும் எதுவும் தடை இருக்காதே உச்சிசர்வரே. பாட்டன், நீ எனக்கு என்னை பெற்றவள் தானும் பகிரதி என்றல் நின் மகளே. நாட்டம் அட்ட உனக்கு நான் யாது? நீ எதை விரும்பினாயோ அதை நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன். இனிமேல் எந்த தடையும் இருக்க முடியாதே. எந்த தாமதமும் செய்யாமல் உன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்து என்னுடைய தந்தைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டான். இப்பொழுது உச்சிசர்வருக்கு மகிழ்ச்சி. அவன் எதிர்பார்த்தது கிடைத்துவிட்டது. அவனுடைய பேரனுக்கு அரசாட்சி கிடைக்கப் போகின்றது என்றவுடன் அவன் அளவிலா ஆனந்தம் கொண்டான். முன்னாலே தேவவிரதன் செல்ல, அவன் பின்னே உச்சிசர்வர் செல்ல, அவன் பின்னே ஒடுக்கமாக யோசன கண்டியும் புறப்பட்டு அரண்மனைக்கு செல்கின்றார்கள். இடையே மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய மகள் மன்னனுக்கு மனைவியாகப் போவதையும் பிறக்கப் போகின்ற தன் பேரன் அரசனாக மாறப்போவதையும் எண்ணி பார்த்து கொண்டே அரண்மனை வாயிலை அடைகின்றான். அரண்மனை வாயிலுக்கு போனவுடன் உச்சிசர்வர் அதிர்ச்சி அடைந்து போய் நின்றுவிட்டான். தேவவிரதன், உச்சிசர்வரே, ஏன் நின்று விட்டீர் என்று கேட்டவுடன், தேவவிரதா, மன்னிக்க வேண்டும், இந்த திருமணம் நடக்காது. தேவவிரதனுக்கு மிகுந்த நடுக்கம். ஏன் இந்த திருமணம் நடக்காது என்கின்றே? நீ என்ன எதிர்பார்த்தாயோ அதை நான் தந்துவிட்டேனே. ஒருவேளை திருமணம் முடிந்த பிறகு நானும் அரசாட்சியில் பங்கு கேட்பேன் என்று நினைத்தீரோ? அல்லது வேறு என்ன காரணம் சொல் என்று பணிந்து கேட்கின்றான். உச்சி சர்வர் சொன்னார், தேவவிரதா, உன்னுடைய வார்த்தைகளை நீ மீறுவாய் என்று நான் எப்பொழுதும் நினைக்க மாட்டேன். நீ அரசாட்சியில் பங்கு வேண்டாம் என்று ஓலை எழுதி கொடுத்துள்ளீர். ஆனால் நீ திருமணம் செய்து கொண்டு உனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் இந்த அரசாட்சியில் பங்கு கேட்பான் அல்லவா? தேவவிரதன் சொன்னான், உச்சி சர்வரே, உனக்கு அப்படி ஒரு சந்தேகமா? நியாயம்தான், கவலைப்படாதே, அவைக்களத்திற்கு வா. எனக்கு ஒரு மகன் பிறந்து இந்த அரசாட்சியில் பங்கு கேட்க மாட்டான் என்ற உறுதியை எல்லார் முன்னிலையிலும் சொல்லி உன் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் போதும். இப்பொழுது உச்சி சர்வருக்கு வியப்பு, தனக்கு ஒரு மகன் பிறந்து ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டான் என்கின்ற உறுதியை எப்படி இந்த தேவசேனன் கொடுக்க போகிறான் என்று உச்சி சர்வர் நினைக்கின்றார். இந்த இடத்தில் கதை எவ்வளவு அழகான தத்துவத்தை தெரிவிக்கின்றது! ஆசை என்றால் என்ன என்ற விளக்கத்தை எவ்வளவு தெளிவாக இந்த கதை இந்த இடத்தில் விளக்குகின்றது! உச்சி சர்வர் இப்போது எதற்காக ஆசைப்பட்டான்? தன்னுடைய பெண்ணை மன்னன் மணந்தால் பிறக்கின்ற பிள்ளைக்கு அரசு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தன்னுடைய பேரன் அரசனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த ஆசை இப்போது நிறைவேறிவிட்டது. அதற்கு எந்தவித தடையும் கிடையாது. காரணம், அரசாட்சிக்கு உரியவரான தேவவிரதன் அரசுக்கு எனக்கு பங்கு இல்லை என்று தெளிவாக ஓலை நேர்ந்து எழுதி கொடுத்து விட்ட பிறகு தன்னுடைய மகளை மன்னனுக்கு மனம் செய்து கொடுத்தால் பிறக்கின்ற பிள்ளை அரசனாவான் என்பதில் எல்லளவும் தடை இருக்க முடியாது. அது சத்தியமான வார்த்தை என்பது தெரிந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது உச்சி சர்வர் மனதில் உள்ள ஆசை முற்றிலும் நிறைவேற்றி விட்டது. ஆனால் இந்த இடத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் அரசிலே பங்கு கேட்பான் என்கின்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றானே உச்சி சர்வர். இந்த இடத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உச்சி சர்வர் உள்ளத்தில் உள்ள ஆசை நிறைவேற்றி விட்டதே. தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு அரசு வேண்டும் என்று விரும்பினான், அதுதான் கிடைத்து விட்டதே. அவன் அதோடு அமைதி அடைந்திருக்க வேண்டியதுதானே என்றால் இந்த இடத்தில் ஆசை என்றால் என்ன என்பதற்கு ஒரு புதிய விளக்கத்தை பெறுகின்றோம். ஆசை என்றால் என்ன? அதற்கு என்ன விளக்கம்? ஆசை என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், கிடைக்கின்ற வரைக்கும் பெரியதாக தோன்றி கிடைத்து அனுபவித்தவுடன் இது இவ்வளவுதானா என்று எண்ண வைத்து இதற்கு மேம்பட்ட ஒன்று கிடைக்காதா என்று நாட வைப்பது எதுவோ அது ஆசை. இதுவரைக்கும் உச்சி சர்வர் தன் பேரனுக்கு மட்டும் அரசு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அது கிடைத்த முடித்தவுடன் தன் பேரனுக்கு மட்டும் கிடைத்தால் போதாது, அந்த பேரன் பரம்பரைக்கே கிடைக்க வேண்டும் என்ற ஆசை தன் சிறகுகளை எல்லை மீறி விரித்துக் கொண்டு நிற்பதை நம்மால் காண முடிகின்றது. அதனால்தான் தாய்மானவர் பாடினார், நீ அனுபவிக்க அனுபவிக்க ஆசை என்பது வளர்ந்து கொண்டேதான் போகும். அதற்கு எல்லை போடுவது என்பது இல்லவே இல்லை. ஆகவே ஒரு எல்லையை நீயாகவே போட்டுக்கொண்டால் மட்டுமே அந்த ஆசை பிறப்பிலே இருந்து நீ மீள முடியும் என்பதை, ஆசைக்கு ஓர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆனை சில பேர் நினைவர். குபேரனை போல் செல்வம் வைத்திருந்தாலும் அலகேசன் நிகராக அம்பன் மிக அளித்த பேரும் ரசவாத வித்தைக்கு அறிந்திடுவர் என்று ஆசை ஒரு எல்லைக்குள் நிற்காது என்பதை தாய்மானவர் பாடினாரே, அதை உச்சி சர்வரிடத்தில் பார்க்கின்றோம். தன்னுடைய பேரனுக்கு மட்டுமே அரசு கிடைத்தால் போதும் என்று நினைக்காமல் தன்னுடைய பேரனுடைய பரம்பரைக்கே அரசு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். இப்பொழுது தேவவிரதன் உச்சி சர்வர் கையை பிடித்துக் கொண்டான். பின்னாலே யோசனை கண்டியும் நடந்து வந்தாள். பிரம்மாண்ட அவைக்களம் கூடியிருக்கின்றது. அங்கு அமைச்சர்கள், மந்திரி பிரதானிகள் எல்லோரும் வீற்றிருக்கின்றார்கள். பல்வேறு அரசர்கள் குழுமியிருக்கின்றார்கள். சந்தன அரசர் ஆசனத்தில் வீற்றிருக்கின்றார். மகன் தேவவிரதன் அவைக்களத்தில் வந்து நின்றான். அங்கே இருக்கின்ற அனைவரையும் பார்த்து சொன்னான், இங்கு எல்லோரும் கேளுங்கள், இதோ இருக்கின்ற என் தந்தை சந்தனு மன்னன் உச்சி சர்வரின் வளர்ப்பு மகள் யோசனை கண்டியை மனம் முடிக்க விரும்பினார். அதற்கு உச்சி சர்வர் ஒரு நிபந்தனை விதித்தார், ஏற்கனவே நான் ஒரு மகன் இருப்பதால் தன்னுடைய மகளை மனம் முடித்த பிறகு அவளுக்கு பிறக்கும் மகனுக்கு அரசு கிடைக்காமல் போய்விடுமே என்ற எண்ணம் ஏற்பட்டு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றான். மன்னன் தன் மகளுக்கு பிறக்கும் மகனுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும் என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்றான். இது எனக்கு தெரிந்தது. தந்தை இன்பமே எனக்கு பெரிய இன்பம். ஆகவே நான் வலிய சென்றேன். அரசாட்சியில் எனக்கு எல்லளவும் பங்கு இல்லை என்றும், எல்லாம் பிறக்கப் போகின்ற யோசனகண்டியின் மகனுக்கே உரியது என்றும் மிக தெளிவாக ஓலை எழுதி வைத்தேன். உடன்பட்டான். பிறகு அரண்மனை வாசலுக்கு வந்த பிறகு இந்த திருமணம் நடக்காது என்றான். என்ன காரணம் என்று கேட்டேன். தேவவரதனை, நீ உன்னுடைய சொல்லிலிருந்து மாறமாட்டா என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய மகன் பங்கு கேட்பானே என்ற புதிய சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றான். அதை நீக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதால் இங்கு குழுமியிருக்கும் எல்லோரும் கவனமாக கேளுங்கள். எனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் அரசில் பங்கு கேட்பான் என்ற எண்ணம் இந்த உச்சிசர்வர் உள்ளத்தில் தோன்றாமல் இருப்பதற்காக இந்த அரசிலே மட்டும் இல்லாமல் இந்த பரம்பரையிலே எவரும் பங்கு கேட்க மாட்டார்கள் என்ற உறுதியை உச்சிசர்வர் உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுகின்றேன். கேளுங்கள், இந்த உடம்பில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம் என்றான் தேவவரதன். வானத்திலே இருக்கின்ற தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்து சொன்னார்கள், ஆஹா, இவன் பயங்கரமான சபதத்தை செய்து இருக்கின்றான். திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற பெரிய விரதத்தை மேற்கொண்டு இருக்கின்றான். ஆகவே இன்று முதல் இவன் பெயர் தேவவிரதன் அல்ல, பீஷ்மர். பீஷ்மர் என்றால் பயங்கர சபதம் செய்கின்றவன் என்று பொருள். திருமணமே செய்து கொள்வதில்லை என்ற பயங்கரமான சபதத்தை தேவவிரதன் செய்து முடித்ததன் விளைவாக தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இன்று முதல் இவன் பெயர் பீஷ்மர் என்றார்கள். தேவவிரதத்தின் இந்த சபதத்தை கேட்டு சந்தனு மன்னனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது. அவன் அவனுடைய மகனை தழுவிக்கொண்டு சொன்னான், மகனே, தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று கூட நான் செய்யவில்லை. ஆனால் மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றியில் ஒரு பெரிய நன்றியை நீ செய்து விட்டாய். ஆகவே உனக்கு ஒரு வரம் தருகின்றேன், கேள் என்றார். எந்த ஆண்டு, எந்த பட்சம், எந்த நாள் உன் உயிர் போக வேண்டும் என்று நீயாக எண்ணுகின்றாயோ அந்த ஆண்டு, அந்த பட்சம், அந்த நாள் உன் உயிர் போகுமே தவிர நீ எண்ணாத வரைக்கும் உன் உயிரை எந்த எவனும் எடுக்க முடியாது. இந்த வரத்தை நான் உனக்கு தந்தேன் என்றார். சிந்தையில் துறக்கம் வேண்டும் என்று எண்ணி நீயாக செல்லும் அன்று அல்லது முன்ற வரப்பறான் காலன் என முடிவரா பெருவரம் அளித்தான். ஆகவே தேவவிரதத்தின் வாழ்க்கை பெண்கள் மேல் எனக்கு பற்றே இல்லை என்ற வாழ்க்கை, சந்தனு மன்னனின் வாழ்க்கை புலன்கள் மேல் பற்றே வாழ்க்கை, இரண்டும் வாழ்க்கை அல்ல என்பதை மகாபாரதம் தெளிவுபடுத்தி அந்த புலன் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் வேண்டிய காலத்தில் அனுபவித்து பின்னர் தெய்வ சிந்தனையோடு வாழ்வது மனித வாழ்க்கையின் கடமை என்று மகாபாரதம் நமக்கு உணர்த்துகின்றது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் கம்பராமாயணம் உரையை தொடங்குகிறோம். கடந்த முறை நாம் பார்த்த பொழுது தசரதனிடம் விஸ்வாமித்திரர் ராமனை காட்டுக்கு அனுப்ப கேட்டு தசரதன் அதனால் மிகவும் மனமுடைந்து போனான். ஆனால் வசிஷ்டர் அவனை தேற்றி இந்த கானகத்துக்கு செல்லும் விஷயம் ராமனுக்கு இறுதியிலே மிகவும் நல்ல முடிவையே கொடுக்கும் என்று அறிவுறுத்த அவன் விஸ்வாமித்திரரிடம் ராமன் லக்ஷ்மணன் இரண்டு பேரையுமே ஒப்படைத்தான். வந்த நம்பியை தம்பி தன்னோடு முந்தை நால்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இயந்த செய்கை என்றான். தசரதன் சொன்னான், வந்த நம்பியை ராமனையும் தம்பியையும் லக்ஷ்மணனையும் அந்த நால்மறை முனிக்கு நான்கு வேதங்களையும் அறிந்த முனிவனுக்கு கொடுத்து நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் ஏந்து செய்க. இவர்களுக்கு தந்தையும் தாயுமாக இருந்து எல்லாமுமாக இருந்து ஒரு ஆசிரியன் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் இவர்களுக்கு செய்து கொடுப்பாயாக என்று கொடுத்தான். இது ஒரு வகையிலே நம்முடைய நாட்டின் மரபு. ஒரு ஆசிரியர் என்பவர் வெறும் கல்வியை கற்பவராக மட்டுமல்லாமல் பண்பு கலைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து ஒரு பெற்றோருக்கு சமமாக சமூகம் அவரை மதிக்கிறது என்பதை காட்டுகின்ற பாடல் இது. தந்தை நீ தனித்தாயும் நீ என்று அவருக்கு மிகவும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறான். இது நம்முடைய இந்திய கலாச்சாரம் தமிழர் பண்பாட்டினை குறிக்கும் ஒரு செயல். இப்ப எங்க வீட்டுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து வாத்தியார்ட்ட கொண்டு போய் விட்டாங்கன்னா வாத்தியார் என்ன வேணாலும் பையனை பண்ணலாம். எங்க அம்மா வந்து எக்ஸாம்க்கு எல்லாம் போறப்ப அவனுக்கு பாக்குறதுக்கு கேள்வித்தாளை பாக்குறதுக்கு கண்ணும் எழுதுறதுக்கு கையும் இருந்தா போதும், நீங்க மீதியை நீங்க என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து தசரதன் வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கிட்ட கொடுத்துட்டான். இவங்க காட்டுக்கு போனாங்க. காடுனா வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வான் உயர்ந்த மரங்கள், அந்த மரத்தை தாண்டி சூரிய ஒளி கூட உள்ளுக்குள்ள வர முடியாது, அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்து பசுமையா இருக்கும். ஆனா இவங்க போற காடு வந்து பார்த்தா முழுக்க முழுக்க பாலைவனமா இருக்கும். அந்த பாலைவனத்தை வந்து கம்பனோட வர்ணனை வந்து ஒரு ரொம்ப ஒரு அசாத்தியமான வர்ணனை. இங்க வந்து இயற்கை எழில் கொஞ்சிற இடத்தை வந்து கவிஞர்கள் எப்படி எப்படியோ வர்ணிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு பாலைவனத்தை வந்து இதுக்கு எப்படி வந்து வர்ணிக்க முடியும் அப்படிங்கறத காட்டுறதுக்கு கம்பனால மட்டும்தான் முடியும். அவர் சொல்றாரு, எரி சுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ள காணின் வேம் நயனமும் அப்படிங்கிறார். அந்த வெப்பத்தை பத்தி நினைச்சாலே, அந்த வெப்பத்தை அனுபவிச்சா கூட இல்ல, நினைச்சாலே அக்னி பகவானோட மனமே வெந்து போகுமா. அவர் பார்த்த அந்த அந்த வெப்பத்தை பார்த்த கண்ணே வெந்து போங்கிறார். நீங்க அங்க போய் வந்து அனுபவிக்கணுங்கிற கிடையாது. பார்வை வந்து ஒரு தூரத்துல இருந்தே பார்க்கலாம், நினப்பு வந்து எங்கிருந்தனாலும் நினைக்கலாம். அந்த பாலைவனத்தை நினைச்சாலே போதும், இல்ல பார்த்தாலே போதும், எல்லாமே பார்த்த கண்ணு வந்து போவோமா, நினைச்ச மனம் வந்து போவோமா, அதுவும் யாரோட மனம், அக்னியோட மனமும் வந்து போவோம் அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, பாரும் ஓடாது நீடாது எனும் பாலதே, சூரும் ஓடாது கூடாது அரோ, சூரியன் தேரும் ஓடாது மாமகம் மீ தேருன், நேர் காரும் ஓடாது நீர் காலும் ஓடாது அரோ. அந்த வெப்பம் எப்படிப்பட்டதுன்னா, நிலமகள் கூட அந்த நிலத்தை விட்டு நினைச்சா ஓடி போக முடியாது, நில தெய்வம் அந்த இடத்தை விட்டு ஓட முடியாது, சூரியன் தேரும் ஓடாது. அந்த அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்துல வந்து சூரியனுடைய தேர் இருக்குல்ல, அந்த தேரோட குதிரையெல்லாம் வந்து அப்படியே அந்த வெப்பத்துல வந்து அப்படியே வெம்பி அந்த வெப்பத்துல வந்து தங்களுடைய சக்தியை இழந்து அவனுடைய தேரே ஓடாது ஓட முடியாத நிலைமைக்கு ஆயிடுமான். அதுக்கப்புறம் சொல்றேன், நீள் காலும் ஓடாது. கால் என்றால் மேகம், அதான் கால் என்றால் காற்று, அந்த காற்று கூட வந்து அந்த இடத்துக்குள்ள ஓடாது, அப்படியே எல்லாமே நிச்சலனமா இருக்குமா. அந்த வெப் அந்த இடத்துக்கு வர எல்லாரோட சக்தியையும் அப்படியே உறிஞ்சிரும். நம்ம சொல்றோம்ல, நம்ம ஊர்ல ஒரு ஒருத்தரையும் வந்து வெயில் காலம் வர்றப்ப இந்தியாவில் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி, அப்பா இந்த இந்த வெயிலுக்கு எங்கேயுமே வெளியில காலை எடுத்து வைக்க முடியல, போனாலே வந்து அப்படி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அந்த வெப்பத்தெல்லாம் தாண்டி வந்து அப்படி ஒரு வெப்பம் அந்த பாலைவனத்துக்கு வந்து, தேரின் நேர் காரும் ஓடாது, அந்த நிலத்துக்கு மேல மேகம் கூட போக முடியாதான், மேகம் போக முடியாது, சூரியன் போக முடியாது, காத்து கூட வீச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெப்பம் அந்த இடத்துக்கு வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போறாரு. அங்க வந்து அந்த ஈரப்பதம் ஈரப்பசைங்கிறதே இல்லாம இருந்துச்சான். அது எப்படி அந்த ஒரு பசை, அந்த ஒட்டுதலே இல்லாம எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாருன்னா, முத்தியில் போவது புரிபவர் மனமும் பொன்விலை பாவையர் மனமும் போல் பசையும் அற்றதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது முக்தி, வீடு பேர் அடைவதற்குரிய காரியங்களையே செய்யக்கூடிய அந்த முனிவர்களும் அவர்களுடைய மனத்தை போலவும் பொன்விலை பாவையர் மனமும், எப்படி பணத்தின் மேல் மட்டுமே குறியாக மனதினை வைத்த பரத்தையரது மனதை போலவும், அது எப்படி மற்ற விஷயங்களிலே ஒட்டாமல் இருக்குமோ, பசை இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருக்குமோ, அவர்களது உள்ளம் எப்படி ஈரம் இல்லாமல் இருக்குமோ, அதுபோல அந்த முக்தியை தேடுகின்ற முனிவர்கள் பற்றற்று இருப்பார்களே, அவர்கள் பசை இல்லாமல் இருப்பார்களே, அது போலவும் பொன்னின் மீது மனதை வைத்த விலை மாதர்களுடைய மனதினை போலவும் இருந்தது என்று கம்பன் கூறுகிறார். இப்ப இவங்க போறது என்னன்னா, தாடகை என்கிற அரக்கியை வதம் செய்வதற்காக, தன்னுடைய தவத்தினை கெடுக்கும் தாடகை மற்றும் சுபா அவளுடைய பிள்ளைகளான சுபாகு மாரீசன் இருவரையும் வதம் செய்வதற்காக விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போறார். இது வந்து கம்பனுக்கு ஒரு வகையில வால்மீகி வைக்கிற முதல் பரீட்சை. அதாவது ராமனுடைய முதல் வீரச் செயல் எதுவாக இருக்க வேண்டும், ஏதோ ஒரு பெரிய அரக்கர் படையோ அரக்கர்களையோ அழிப்பதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரம செயலை செய்ய வேண்டிய ராமன் ஒரு பெண்ணை, அதாவது ஒரு அரக்கி என்றாலும் அவள் ஒரு பெண், அந்த பெண்ணை கொல்வது அவனுடைய பராக்கிரமத்தின் முதல் காரியமாக இருக்கிறது. இது கம்பனுக்கு பெரிய மன உளைச்சல். என்னடா இது, நம்மளுடைய கதாநாயகன் வந்து போய் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை முடிக்க முடியாத ஒரு காரியத்தை முடிப்பான்னு போனா, போயும் போயும் ஒரு பொம்பளைய கொல்ல சொல்றாரே வால்மீகி இதை நம்ம வந்து எப்படி சரின்னு சொல்றது? ஏன்னா அந்த காலத்துல வந்து கொல்லக்கூடாத சில பேர்கள் இருப்பாங்க. ஒன்று அதுல ரெண்டு பேர் முக்கியமானவர்கள், ஒன்று மாதர் மற்றொன்று தூதர். இதனாலதான் பின்னாடி வரும், பெண்களை கொள்வதும் தீயவை செய்தாலும் தூதரை கொள்வதும் தகாது என்று ராவணனுக்கு விபீஷணன் எடுத்து சொன்னான் அப்படின்னு விபீஷணனுக்கு பாராட்டு பத்திரம் அந்த மாதிரி சொல்வார். அதுல வந்து இதுல வரும். அதனால இப்ப கம்பனுக்கு இது ஒரு பெரிய பரீட்சை. தன்னுடைய கதாநாயகன், அதாவது குற்றமே செய்யாத, அதாவது மாசியில் குற்றத்து ராமன் கதையறோன்னு சொல்லிட்டோம். இப்ப அந்த ராமனுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற ஒரு செயல், ஒரு பெண்ணை கொல்ல வேண்டிய ஒரு செயலை செய்யுமாறு இந்த காட்சி அமைப்பு இருக்கிறது. இதனை வால்மீகி வந்து இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டார். இப்ப இவருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு சவால். இதை வந்து எப்படி வந்து நியாயப்படுத்தி ராமன் வந்து கொல்லணும் அப்படின்னா, வந்து பொதுவாகவே கம்பன் பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்திலையுமே வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடை வந்து கொடுத்து எல்லாத்துலேயுமே கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும். யாரையுமே அவர் வந்து ரொம்ப நெகட்டிவாக காட்டி பார்க்க முடியாது. ராவணன் வந்து அவனுக்கு மாட்சிமை, அதாவது கும்பகர்ணன் வந்து ஒரு மாமிச மலையாக கிட்டத்தட்ட ஒரு மிருகம் போல வால்மீகி காட்டியிருந்தாலும், அந்த கும்பகர்ணனுக்கு ஒரு மகாபெரும் குணாதிசயத்தை கொடுத்து அந்த கும்பகர்ணன் விபீஷண சம்பாஷணையில நம்ம பார்ப்போம் கும்பகர்ணனோட ஒரு ஒரு ரொம்ப பெரிய மனநிலையை வந்து அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடுநாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன் தார்கோல மேனிமைந்த நீ போய் கார்கால மேனியானை கூடுதி கடுதியின் என்றான் என்று தன்னுடைய அண்ணனுக்கும் செஞ்சோற்று கடன் தீர்க்கும் ஒரு மன, அந்த ஒரு பெரிய மனது. அப்படி அந்த செய்யும் பொழுது தன்னுடைய தம்பியையும் காக்க வேண்டும் என்கிற ஒரு பதபதப்பு. அதனால் நீ, நான் என் அண்ணனுக்கு செஞ்சோற்று கடன் செய்ய வேண்டும், ஆனால் நீ எனக்காக நீ தாமதிக்காதே, உடனே போய் ராமனை சேர்ந்து சேர் என்று ராமனுடைய அருளனையும் உணர்ந்த ஒரு உத்தமனாக கும்பகர்ணனை காட்டுகிறார் கம்பன். அப்படி எல்லாவற்றிலும் எல்லாரிடமும் நல்லதையே பார்க்கும் கம்பன் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை ஆள்கிறார். அதாவது ஒரு பெண்ணை கொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண்ணை மிக மிக தாழ்வாக காட்டி அவளை அந்த 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 இந்த காவியத்தை படிக்கும் மக்கள் மனதிலே மிக தாழ்வாக காட்டி இவள் கொல்லப்பட வேண்டியவளே என்று காட்டினால்தான் தன்னுடைய கதாநாயகன் அந்த கொலை செயலை நிகழ்த்தும் பொழுது மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியும், தன்னுடைய மனதாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தாடகையை பற்றி மிக தாழ்வாக கம்பன் எழுதுகிறான். இப்ப தாடகையை வந்து ஒரு வில்லியா காட்டணும். இதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா பண்றார் கம்பர். இப்ப யாரை கொல்ல போறோம்னு சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சூடக அரவு உரள் சூழ கையினல் அப்படின்னு. கையிலே சூலத்தை தாங்கியவள் காடு உரை வாழ்க்கையல் இந்த காட்டிலே இருக்கிறாள். கண்ணின் காண்பரையில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். ராமனுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு அவருடைய அழகை எப்படி சொல்றாருன்னா, கண்ணின் காண்பரையில் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். அதாவது இந்த அழகு அனுபவிக்க மாட்டமான ஆண்களும் நினைப்பார்கள், ஆனால் அந்த ஆணையே விரும்புவது சற்று இயற்கைக்கு முரணான செயலாக கருதப்படுவதால் அந்த ஆண்கள் ஐயோ இந்த அழகை அனுபவிக்க நான் பெண்ணாக இருக்கக்கூடாதா என்று நினைக்கும் அளவுக்கு அழகு பொருந்திய ராமனே, தாடகை என்பது அச்சழக்கி நாமமே, இந்த அரக்கியுடைய பெயர் தாடகை என்று கூறுகிறார் விஸ்வாமித்திரர். இப்ப இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் அப்படின்னு. அந்த ஆண், உன்னை பார்க்கின்ற ஆண்கள் உன் அழகை அனுபவிக்க ஐயோ நான் இந்த அழகை அனுபவிக்க நான் பெண்ணாக இருக்க வேண்டுமே என்று சொல்வதாக கம்பன் சொல்லுகிறார். இது எதனால் என்றால், அந்த காலத்து சமய கவிஞர்களிடையே ஒரு மரபு இருந்தது. சிவன் விஷ்ணு அதாவது திருமால் இவர்கள் எல்லாம் ஆண்கள், இந்த ஆண்களுடைய அழகினை மனதிலே கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று இவர்களை பற்றி பாடியவர்கள் எல்லாம் அந்த முழுமையான அழகினை அனுபவிக்க ஆணாக இருந்து அனுபவிக்க முடியாததால் அவர்களுடன் ஒன்றாக உடலோடும் மனதாலும் இணைய வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் அவர்கள் தங்களையே பெண்களாக மாற்றிக்கொண்டு பாவித்து கொண்டு பாடல்கள் எழுதினார். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா, திருமாலை பத்தி பாடணும், அவரோட அழகை பத்தி பாடணும், அவருடைய அவருடைய அந்த உடலை அந்த அழகான உடலையே அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையினால் தன்னையே ஒரு நாயகியாக பாவித்து நாயகி பாவத்துடன் பல பாடல்கள் எழுதினார். அவர்களுடைய அந்த அவருடைய அந்த நாயகி பாவத்தினுடைய பெயர் பராங்குச நாயகி. தன்னையே ஒரு பெண்ணாக பராங்குச நாயகியாக மனதிலே வரித்து திருமாலுடைய அழகை அவர் பாடிய பல பாடல்கள் ஒன்று. இதே யுக்தியை பல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தங்களுடைய தத்தமது கடவுள்களை, அதாவது ஆண்பால் கடவுள்களை அனுபவிக்க பெண்ணாக நினைத்து கொண்டு பாடினார்கள். அதைத்தான் இங்க வந்து கம்பன் சொல்றாரு, ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று. சரி, இப்ப தாடகை பேர சொல்லியாச்சு, அடுத்தது அவை எப்படி இவ்வளவு கெட்டவ அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு அவர் சொல்றார், முன் உலகு அழித்து முறை நின்ற உயிர் எல்லாம் தன் உணவு என கருது தன்மையினல் மைந்த எண்ணினி உணர்த்துவது இனிச்சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்றின் இடும். இவள் இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிரை எல்லாம் தனது உணவு என்று கருதி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். நீ இன்னும் நாம் இன்னும் தாமதித்தால் இனி இந்த உலகிலே உயிர்களே இல்லை என்ற அளவுக்கு எல்லாத்தையும் எல்லாவற்றையுமே இந்த தாடகை சாப்பிட்டு விடுவாள் அப்படிங்கிறாரு விஸ்வாமித்திரர் ராமன் கிட்ட. அவ வர்றது இவ்வளவு பெரிய பயங்கர காட்சியா இருந்துச்சான். சிலம்புகள் சிலம்பிடை சிரித்த கடலோடும் நிலம்புக மிதித்தனல் நெளித்த குழிவேலை சிலம்புக அனல் தரு கண் அந்தகனும் அஞ்சி பிலம்புக நிலக்கிரைகள் பின்தொடர வந்தாள். அவள் சிலம்புகள் சிலம்பிடை சிரித்த கழலும் கால் அணிந்த சிலம்போட அந்த மலையே அதிர்ற மாதிரி வந்தாளா. நிலம்புக மிதித்தனா ஒரு ஒரு அடி வைக்கிறப்பையும் அப்படியே பூமி கீழே அமுங்குது. அப்படியே வந்துட்டு அவள் அனல் தரு கண் அந்தகனும் அஞ்சி பிலம்புக, அவளோட அந்த தீய கக்குற அந்த கண்ணை பார்த்து யமனே வந்து பயந்து பூமிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. நிலக்கிரிகள் பின்தொடர வந்தால், நிலத்தில் உள்ள மலைகள் எல்லாம் பின்னாடி வர்ற அளவுக்கு தாடகை வந்தாலும் ஒரு பெரிய மலை மாதிரி இருந்தாலும் வந்தவளை பார்த்து ராமன் அப்பயும் பாக்குறான். இந்த ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு அரக்கி வரா, அவளை பத்தி இவரு விஸ்வாமித்தர் சொல்றாரு, இவ எல்லா உயிரையும் தின்னுறா, இவன் இருந்தா இனிமே உலகத்துல மண்ணுயிருங்கிறதே இருக்காது, அந்த மாதிரி எல்லாத்தையும் திங்கிறா, எல்லாம் இவ்வளவு அட்டகாசம் பண்றா, இவ மேல பானத்தை போடுங்கிறாரு. ராமன் வந்து போடாம நிக்கிறாரு. அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உன் என வடிக்கனை தொடுக்கிலன். அம்பு விட மாட்டேங்கிறார் ராமன். முனிவருக்கு இதுதான் வந்து விஸ்வாமித்திரரோட மனதோட எண்ணம் தெரிஞ்சாலும் அவர் இதுதான் பண்ணணும், தாடகை மேல அம்ப போடுன்னு சொன்னாலும் ராமன் யோசிக்கிறார், தாமதிக்கிறார். உயிர்க்கே துன்னெனும் வினை தொழில் தொடங்கியுள்ளனேனும் பெண் என மனத்திடை பிகுந்ததை நினைத்தான். இவர் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் இவ ஒரு பொம்பளை, ஒரு பெண், ஒரு பெண்ணை போய் கொள்றதான் ராமனுக்குள்ள ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அதாவது பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேயே இறங்குறப்ப ராமனை பத்தி நம்ம கேட்கணுமா? ராமன் சாதாரணமாகவே ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு ஒரு மனிதன். அதனால அந்த ராமனுக்கு வந்து தன்னுடைய இரக்க குணத்தினாலும் ஒரு பெண்ணை கொள்வதா என்ற தயக்கத்தினாலும் மனதுக்குள் ஒரு போராட்டம். ஆச்சாரியன் வந்து அம்பு போடுங்கிறாரு, ஆனா மனசாட்சியோ வந்து ஒரு பொண்ணை கொள்றதான் வந்து பிடிச்சி இழுக்குது. இப்ப விஸ்வாமித்திரர் என்ன பண்ணணும்னா ராமனை கன்வின்ஸ் பண்ணணும். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்? சரி, நீ பொண்ணுன்னு நினைக்கிற, இவ பொண்ணே இல்லைன்னு நான் சொல்றேன், இவ மேல அம்பு போடுன்னு நான் சொல்றேன். அதுக்கு அவர் சொல்றார், தீது என்று உள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டிலள் இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது இக்கொடியாலையும் மாது என்று எண்ணுவதோ மணிப்பூனான். ராமன் கேட்டாரு, சரி இவ்வளவு எல்லா உயிரையும் பிடிச்சி திங்குறா, எல்லாத்தையும் திங்குறான்னு சொல்றீங்களே, உங்களை எப்படி இந்த காட்டுக்குள்ள திங்காம வச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரு. அவதான் சொல்றார், தீது என்று உள்ளவை யாவையும் செய்து இவ எல்லா எந்த வித எல்லா வகையான தீமையையும் செய்தவள் தாடகை. இந்த தாடகை என்னையா கொள்றேன்னா அதுக்கு ஒரு இது சொல்றார், எமை கோது என்று உண்டிலள். இதுதான் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம். சரி, என்னையா சாப்பிடல அப்படின்னா, டேய் நான் முனிவன்டா, நான் வந்து சாப்பிடாம தவம் இருந்து இளைச்சவன், இந்த உடம்பு வெறும் சக்கை தான், வெறும் தோலும் எலும்பும் தான் இருக்கு, இதுல வந்து சதைங்கிற இதே கிடையாது, ஏமா இது என்ன ஒரு சக்கைன்னு நினைச்சு சாப்பிடாம இருக்கா, இக்கொடியாலையும் மாது என்று எண்ணுவதோ, இந்த மாதிரி கொடுமையா இருக்கவளை வந்து நீ எப்படி பொம்பளைன்னு நினைச்சிக்கிட்டு இருக்க. அவர் சொல்றார், நான்மையே உடையார் பிழைத்தால் நகை வான்மையே பெற்ற வன் திரள் ஆடவர் தோன்மையே இவள் பேர் சொல தோற்குமேல் ஆண்மை என்னும் அது ஆறிடம் வைகுமே. இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இப்படிப்பட்ட பெண்மை குணம் உடையவர்களுக்கு தீங்கு செய்தால் அதனை ஆடவர் பார்த்து பரிகசிப்பர். நீ இப்ப வந்து ஒரு பொண்ணை கொண்டினா மற்ற வீரர்கள் பார்த்து டே இவன் வந்து ஒரு பொம்பளைய கொண்டுட்டு வந்தவன்டா, ஒரு கோழை இவன் போய் போய் ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்திருக்கான்னு சிரிப்பாங்க. ஆனா வான்மையே பெற்ற வந்திரல் ஆடவர் தோன்மையை இவள் பேர் சொல தோற்கு மேல், இவ பேரை சொன்னாலே போதும் அவன் அவன் வீரம் ஆயுதம் எல்லாமே பயன் இல்லாம போயிடும். அப்படி இருக்கவளுக்கு கிட்ட ஆண்மை எனும் அது ஆறிடை வைகும். இப்படிப்பட்ட ஒருத்தி முன்னாடி ஆண்மைன்னு சொல்லிக்கிற பஞ்சாத பண்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு அவர் சொன்னாரு, இவ வந்து என்னென்னலாம் சொல்லிட்டாரு இப்ப, தீது என்று உள்ளவை யாவையும் செய்து அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா இருக்க எல்லா கெட்டதையும் பண்ணிட்டா இவ. இவள் கொடியாள் மாது என்று எண்ணுவதோ என்ன இதையும் சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது என்ன சொல்லியாச்சு, இனி சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்று நெடும். இவ இருந்தானா இருக்க எல்லாத்தையுமே வைத்துக் கொள்ளப்பட்டுருவா. இதுக்கு மேல வந்து உலகம்ங்கிறதே கிடையாது, மக்கள்ங்கிறதே கிடையாது, உயிர் மண் உயிருங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாத்தையும் சொல்லி இப்ப ராமனை ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு கடைசியா அவர் சொல்றாரு, ஈறு இல் நல் அறம் பார்த்து இசைத்தேன், இவ சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன், ஆறி நின்றது அரண் அன்று அறக்கியை கோரி என்று எதிர் அந்தனன் கூறினான். இதுல நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து கம்பன் வைக்கிறார். ஈறு எல் நல் அறம் பார்த்து இசைத்தேன், நான் அழிவில்லாத அறத்தினை பார்த்து இதை உனக்கு சொல்கிறேன். இப்ப ராமனோட மனசுல வருது என்னன்னா, வசிஷ்டர் வந்து பிறப்பாலும் வளர்ப்பாலும் பிராமணர், அவர் சாத்விக குணத்தினை உடையவர், இவரோ ரஜோகுணம் உடையவர் விஸ்வாமித்திரர். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் ஒரு காலத்திலே அரசனாக இருந்து வசிஷ்டருடன் காமதேனுவின் பேரிலே அதனை அபகரிக்க வேண்டும் என்று நடந்த ஒரு சண்டையிலே தன்னுடைய கோபத்தினை கொண்டு வசிஷ்டரை அழிக்க முற்பட்டு வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு பின்னர் தன் அந்த வசிஷ்டரை எதிர்க்க வேண்டும் என்று கூறி பல தவங்கள் செய்து மீண்டும் மீண்டும் தவம் செய்து அது முடியாமல் போக கடைசியிலே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தன்னுடைய அகந்தையை விட்டபொழுது வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி பட்டம் பெற்று கௌசிக முனிவர் என்று அழைக்கப்படுபவர் இவருக்கு. அதனால் அந்த எஞ்சி இருக்கும் அந்த அரச குணம் அந்த ரஜோகுணம் இருக்குமோ என்று ராமனுக்கு மனதிலே சந்தேகம் இருக்கக்கூடும் என்று விஸ்வாமித்திரர் யூகிக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, ஈறில் நல் அறம் பார்த்து இசைத்தேன், நான் இதை வந்து என்னோட கோபத்தினால சொல்லல, இது இந்த பெண்ணை கொள்வது அறம் என்று மனதிலே நன்றாக தீர்மானித்து இந்த விஷயத்தை ஆராய்ந்து உனக்கு சொல்கிறேன் ராமா, அதனால் இவள் மேல அம்பு போடுங்கிறார். அவர் சொல்றார், அதைத்தான் அடுத்தது சொல்றாரு, சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன், நான் என் கோபத்துல சொல்ல இதை வந்து சீறி நின்று செப்புகின்றேன் அலேன், இது என்னுடைய அந்த ரஜோகுணத்தினால் என்ன, நான் என்னுடைய பழைய அந்த அரச குணம் அந்த ரஜோகுணம் கோபகுணம் இதனால் வரும், இந்த வாக்கு அதிலிருந்து வருவதில்ல, இதனை அதனாலதான் கடைசியா முடிக்கிறப்ப கம்பன் சொல்றாரு, எதிர் அந்தனன் கூறினான், இவன் இப்பொழுது அரசனாக இல்லை, அந்த குணத்தினை விட்டு அந்தனாக மாறிய அந்த ஒரு நிலையிலே இருந்து கூறுவது, அதனால் நீ இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் ராமா, போடுறா அம்பா அப்படிங்கிறார் அவரு. அதுலயும் என்னன்னா, இப்ப அந்தனன் என்போர் அரவன் அறவோர் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாதோர் என்று வள்ளுவர் என்பது வள்ளுவர் வாக்கு. அந்தனன் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நிலையிலே இருப்பவர்கள், அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் நானே ஒருத்தியை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிகச் சரியான ஒரு காரணம் இருக்கும், இது உன்னுடைய ஆச்சாரியன் சொல்லும் செயல், அதனை நீ கேட்டாக வேண்டும் ராமா, இனியும் தாமதிக்காதே அம்பு போடு என்று சொல்கிறார். ஐயன் அங்கு அது கேட்டு அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் என கொடு செய்க என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான். அதனால ராமன் இதை சொல்றான், அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் இது ஒரு அரண் இல்லாத செயல் என்று அந்த அறத்தினை உடைத்த பாவம் எனக்கு வரும் என்றாலும் அதை நீ செய்ய சொன்னால் நீ செய்ய சொன்ன விஷயத்தை செய்வதே அறம் என்று நினைத்து நான் அதனை செய்கிறேன் என்று ராமன் ஒப்புக்கொள்கிறான். ஒப்புக்கொண்டு ராமன் பானத்தை போடுகின்றான். இப்ப அடுத்தது வர பாடல் வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடல், அதாவது கம்பராமாயணத்திலே மிக மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகின்ற பாடல் ஒன்று. அந்த பாடல் இதுதான். சொல் ஒக்கும் கரிய வேக சுடுசரமும், கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினால் மீது விடுதலும், வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது, அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அண்டே. இதுல கம்பன் ரொம்ப ஒரு, அதாவது ஹி இஸ் கம்பைனிங் த பிசிக்கல் வித் த மெட்டாபிசிக்கல். அதாவது பிசிக்கல் விஷயம் என்னன்னா, ராமன் வந்து அம்பை எடுத்து உடுறார், அந்த வேகம் எப்படி இருக்குன்னா சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம். அதாவது ஒரு சொல் ஒரு சவுண்ட் மாதிரி வந்து அது வந்து வேகமா போகுதான். இதுல வந்து ஒரு அறிவியல் விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வேகமான விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு வேகத்தை பற்றி சொல்லும் பொழுது சானிக் அப்படி அது சூப்பர் சானிக் அந்த மாதிரி ஒலியை வந்து ஒப்பிட்டு நாம் சொல்கிறோம். எந்த ஒரு விஷயமாக ஒரு வாகனமோ விமானமோ செல்வது மிக வேகமாக சென்றால் அதனை ஒலியோடு ஒப்பிட்டு சொல்வது இன்றைய வழக்கம், இன்றைய அறிவியல் வழக்கம். இது அந்த காலத்திலே அவர் சொல்றார் சொல்லுக்கும் கொடிய வேக சுடுசரம். இன்னொன்னு, அந்த வில்லிலேருந்து அம்பு புறப்பட்டுருச்சுன்னா திரும்பி வர முடியாது, அது இப்போ விட்டது விட்டது தான். அதனால ஒரு சொல்ல, அதாவது சொல்ல கொட்டுனா நெல்ல கொட்டுனா அல்லலாம் சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதும்பாங்க. அந்த மாதிரி அதுலேருந்து நீங்க ஒரு சொல்ல சொல்லிட்டீங்கன்னா திரும்பி அதை வந்து எடுத்துக்க முடியாது, நீங்க சொன்னது தான். அதையும் வந்து இந்த வகையில் அவர் காட்டுறாரு சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம். அதாவது ஒரு சொல் என்பது அந்த ஒலி என்பது வந்து வினாடிக்கு 330 மீட்டர் செல்லும் என்பது கணக்கு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு விமானம் போகுதுன்னா அந்த ஒலியோட வேகத்தோட போகுதுன்னா அதை நம்ம சூப்பர் சோனிக் ஃபிளைட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட வேகத்தோட போய் இன்னொரு ஒரு அதிசயமான விஷயம் அவர் சொல்றாரு, அந்த தாடகையோட நெஞ்சை வந்து அடிச்சுட்டு போகுது. எப்படி அடிச்சுட்டு போகுதுன்னா, அதாவது வைரக்குன்ற நெஞ்சு கல்லொக்கும் நெஞ்சினல் தங்காது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவர் வந்து வெறும் ஒரு பெரிய கல்லுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது எக்குன்னு சொல்லியிருக்கலாம், அதாவது லெட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது எக்கும் வந்து ரொம்ப ஒரு மிக கடினமான ஒரு பொருள். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் வைரம்னு சொன்னார். இதுல என்ன ஆச்சரியம்னா, உலகத்திலேயே வந்து எவ்வளவோ பொருள்கள் கனிமங்கள் எவ்வளவோ இருந்தாலும் மிக கடினமான விஷயம், அதாவது ஹையஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டைமண்ட் தான், வைரம் தான். அதனாலதான் ஒரு வைரத்தை வைரத்தால தான் இருக்க முடியும்னா, அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு கடினமான விஷயத்தையும் அந்த இது எப்படி கலக்குதான், அது வந்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி அங்க வந்து ஏதோ வேக்குவம் மட்டும் இருக்கா மாதிரி, அதாவது சில பேருக்கு சொல்லுவாங்க மண்டை காலி அப்படின்னு, மேல்மாடி காலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதை வந்து இவர் வந்து அதை உருவகப்படுத்தணும். அந்த வைரம் மாதிரி இருக்க அந்த நெஞ்சு கூட இந்த அம்பு தொலைச்சு போறது வந்து அதுக்கு வந்து அது ஒண்ணுமே இல்லை, காத்து கூட இல்லை, காத்து கூட இல்லாத ஒரு வெற்றிடத்தை தாண்டி ஒரு விஷயம் போற மாதிரி போகுதான் அந்த அம்பு. அப்ப அந்த மாதிரி எப்படி சொல்றது, அதுக்குதான் அவர் சொன்னார் இங்க வந்து ஒரு தத்துவத்தை வைக்கிறார். அந்த இது போனது எப்படி இருந்துச்சா, ஒரு வெற்றிடத்தை தாண்டி போவது எப்படி இருந்தது என்றால், கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. புல்லர் என்றால் தீயவர், தீயவர்களுக்கு நீங்கள் சொல்லும் நம்ம சொல்ற எந்த விஷயமும் வந்து அவங்க கேட்டுக்க போறது கிடையாது. அதுலயும் என்னன்னா கல்லா புல்லர்னு போடுறாரு, படிக்காதவனுக்கு வந்து படிப்பறிவோ கல்வியறிவோ இல்லாதவனுக்கு சொல்கின்ற எந்த அறிவுரையும் சென்று சேராது. கல்லாமையும் சேர்ந்து தீமையும் சேர்ந்தால் ஒருவன் எப்படி அவனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை எப்படி ஒரு காதிலே சென்று மற்றொரு காதிலே எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படாமல் ஏதோ ஒரு வெற்றிடத்தை தாண்டி ஒளி செல்லுமோ, அந் ஒரு காதிலிருந்து மற்ற இந்த காதில் போய் அந்த காதில் வந்துடும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து இந்த அம்பு போச்சம் இதை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பாடல் வந்து மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய ஒரு பாடல். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம், கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மீது விடுதலும், வைரக்குன்ற கல்லுக்கும் நெஞ்சினில் தங்காது, அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று அன்றே. இப்ப தாடகை வதம் முடிஞ்சிருச்சு. இந்த தாடகை வதத்தை வச்சு இவர் வந்து பின்னாடி விஸ்வாமித்திரர் வந்து ராமனுடைய வீரத்தையும் பலத்தையும் ஜனகனுக்கு எடுத்து சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இது வந்து பின்னாடி மிதிலைக்கு கூட்டிட்டு போறப்ப அந்த அந்த இடத்துல வரும், இது அயோத்தி காண்டம் கிடையாது, பாலகாண்டத்திலே இவர்கள் மிதிலைக்கு கூட்டிட்டு போற இடத்துல வரும். இவர் சொல்றாரு, அலை உருவ கடல் உருவத்து ஆண் தகை தன் நீண்டு உயர்ந்த நிலை உருவ புயவலியை நீ உருவ நோக்கு ஐயா, அவர் சொல்றார், அலை போன்ற வடிவத்தை கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய கடல் உருவத்து, அதாவது கடலை போன்று கடல் சில நேரத்தில் கரிய நிறத்தோடு இருக்கும், அப்படிப்பட்ட கரிய நிறத்தை உடைய ஆண் தகை, இந்த ஆண் மகனுடைய நீண்டு உயர்ந்த நிலை உருவ புய வலியை, அவனுடைய தோல் வலிமையை நீ பார்த்துக்கொள், நீ உருவ நோக்கு ஐயா. உலை உருவ கனல் உமிழ் கண் தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று உருவாளி. நெருப்பை கக்கக்கூடிய அந்த தாடகையுடைய உரன் உருவி மார்பினை துளைத்து அத்தோட நிக்கலை ஆம்பு எங்க போச்சோம், மலை உருவி பல மலைகளையும் துடைத்து மரம் உருவி பல மரங்களை துளைத்து மண் உருவி மண்ணையும் துளைத்து கொண்டு சென்றது. இவன் இந்த ராமனை சிறுவன் என்று நினைக்காதே, இவனோட ஒரு அம்போட பராக்கிரமத்தை பார்த்துக்கோ, அதிலேயே வந்து இவனுடைய வலிமையை தெரிந்து கொள், இவன் உன் பெண்ணுக்கு ஏற்றவன் என்று இந்த நிகழ்ச்சியை வைத்து விஸ்வாமித்திரர் ராமனுடைய வலிமையையும் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் விஸ்வாமித்திரர் ஜனகனுக்கு எடுத்து உரைக்கிறார். ரொம்ப அழகான வேடம், தாடகைதன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி என்று. இத்தோடு தாடகை வதம் முடிவு பெற்றது. இதற்கு அடுத்து நாம் பார்க்க போவது அகலிகை படலம். இங்கே பெண்ணை கொன்ற ஒரு ராமன் மற்றொரு பெண்ணை எப்படி ரட்சிக்கிறான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை மீண்டும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சில்லன்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நில்லன்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பரல் the food. உலகமோ அவள் செந்தமிழ் தேன் மொழியா.